நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை என்னுடைய சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு யோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியினுடைய ஆசியுடனும் பதினெண் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர் அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர், கமலமுனியாரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல் சொல்லுமட்டு குடியில் வான்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றமதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரன் குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரன் குதம்பை திருவருணையூருடைக்காடர் சமாதியில் சேர்ந்த நிறம்மை காக்கவே, சமாதியில் சேர்ந்த நேரம்மை காக்கவே அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்திரி சொரூப சமாதி அடைந்த நேருலகம் உயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ. இன்றைய சத்சங்கம் எங்களுக்கு சனிக்கிழமை சத்சங்கமாக அமைகின்றது. இன்றைய சத்சங்கத்தில் வழமை போல சாதகர்களுடைய கேள்விகள் வந்திருந்தால் அதற்கு விடை காணுவோம். இன்றும் வழமை போல் இந்த கிழமை முழுவதிலும் மூன்று சாதகர்களிடமிருந்து ஐந்து கேள்விகள் வந்திருக்கின்றன. இவற்றிற்கு நாங்கள் இன்று பாபாஜியின் அருளுடன் விடை காண்போம். முதலாவது கேள்வி ஒரு நண்பரிடமிருந்து, ரெண்டு கேள்வி, ரெண்டு கேள்வியையும் இணைத்தே பதில் காணலாம். அவருடைய கேள்வி என்னவென்றால், நாங்கள் இப்போது சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். நான் வேதாந்தத்தில் இருந்துதான் சித்தாந்தத்திற்குள் வந்தேன். நான் இப்போது இந்த கிரியா யோகத்தை பழகி கொண்டிருக்கின்றேன் கடந்த 8 வருடங்களாக. ஆனால் ஒரு கேள்வி ஐயா, அந்த கேள்வி என்னவென்றால், இப்போது சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களை படிக்கும்போது எங்களுடைய கிரியா யோகம் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து சிவ யோகத்திலிருந்து வந்த யோகம் என்றும் யோகி ராமையா அவர்கள் கூறியது, நீங்கள் அதை வார்த்தைக்கு வார்த்தை சொல்கின்றீர்கள். என்னுடைய கேள்வி என்னவென்றால், நாங்கள் இந்த சைவ சித்தாந்தத்தை தனியே பின்பற்றியே இறைவன் திருவடியை அடைய முடியாதா? கிரியா யோகமும் சேர்த்துத்தான் செய்து கொண்டு போக வேண்டுமா என்று ஒரு கேள்வி என்று அந்த அன்பர் கேட்கின்றார். அதுதான் அவருடைய கேள்வி. இதை தனியாக செய்யலாமா அல்லது ரெண்டையும் சேர்த்துத்தான் செய்து கொண்டு போகணுமா என்ற ஒரு ஐயம் எழுந்துள்ளது என்று கேட்கின்றார். அந்த அன்பருக்குரிய பதிலை சொல்லுவதற்கு சைவ சித்தாந்தத்திலேயே சொன்ன ஒரு சொல்லை கொண்டு தொடங்குகின்றேன். குரு அருள் இல்லாமல் திருவருள் இல்லை. அது விளக்கமாக சைவ சித்தாந்தத்தில் இல்லை, எல்லா அருளாளர்களாலும் அது சொல்லப்படும் ஒரு வாக்கியம். ஆகவே அந்த வாக்கியமே அவருக்கு பதிலாக அமைந்தாலும் அவருடைய ஐயத்தை நீக்குவதற்காக இதை பற்றி சிறிது சிந்திப்போம். அதாவது, நீங்கள் முயற்சி செய்து சைவ சித்தாந்தத்தில் மாத்திரம் வழி நின்று உங்களுடைய ஆன்ம ஈடேற்றத்தை அடைய முடியாதா என்றதுதான் இந்த அன்பருடைய கேள்வி. சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்கள் எங்களுடைய அறிவுத்திறனை உலர்ந்த வைக்கிறதே தவிர, நீங்கள் இறைவனின் திருவடியை அடைய வேண்டுமென்றால் உங்களுக்கு அதே இறைவன் நீங்கள் இருக்கும் உடலில் உங்களுக்கு அவர் குருவை காட்டுவார். இந்த குரு ரெண்டு விதமான குருவாக அமையும். ஒன்று வித்யா குரு, மற்றது ஞான குரு. வித்யா குரு என்றால் உங்களுக்கு அந்த யோக மார்க்கத்தை சொல்லித் தருபவர் அல்லது செயல்களை சொல்லித் தருபவராக அமைவர். ஞான குரு என்றால் இறைவனின் திருவடி வரைக்கும் கொண்டே விடக்கூடிய குரு. நாங்கள் எங்களுடைய உடலில் சத்குரு கிரியா பாபாஜி எங்களுக்கு ஞான குருவாக கிடைத்திருக்கின்றார். அது பரம்பொருளின் அருள் அருள்தான். எங்களுடைய வினப்பயனின் படிதான் அது கிடைத்திருக்கின்றது. ஆகவே நாங்கள் குருவை முன்வைத்துத்தான் திருவருளை பெறுவது சுலபமான விடயம் என்று சைவ சித்தாந்தத்திலும் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதற்காக குரு இல்லாமல் நேரடியாக பரம்பொருளை அடைய முடியாது என்பது பதில் அல்ல. இருப்பினும் சுலபமான வழி குரு அருளால் அடைவது. அதை இறைவனே செய்வார், நீங்கள் செய்யவில்லை. நீங்கள் குருவை நாடி போக மாட்டீர்கள் எப்போதும். குரு உங்களை நாடி வருவார். அதுதான் சைவ சித்தாந்தத்திலும் மணிவாசக பெருந்தகை கூட தன்னுடைய பாடல்களிலும் புறசந்தான குரவர்களாகிய சம்பந்தர், அப்பர், சுந்தரர், மணிவாசகர் எல்லோருமே அதை பாடி வைத்திருக்கின்றார்கள். அதைவிட அகசந்தான குரவர்கள் இந்த சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களை சாஸ்திர நூல்கள் மூலம் தந்திருக்கின்றார்கள். அகசந்தான குரவர்களும் புறசந்தான குரவர்களும் சேர்ந்திருந்தே இந்த விடயங்களை எங்களுக்கு தந்திருக்கின்றார்கள். சின்னத்துறை சார் மியூட் ப்ளீஸ். தந்திருக்கின்றார்கள். ஆகவே குரு அருள் இல்லாமல் திருவருள் இல்லை என்பதுதான் அந்த வாக்கியம். அந்த குருவை கூட இறைவன்தான் ஞான குருவை காட்டுவார் என்பதும் சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. இதற்கு நல்லொரு உபமானம் சைவ சித்தாந்த பேராசிரியர் கொடுக்கின்றார். அதற்கு ஒரு தீப்பந்தத்தை உதாரணமாக வைக்கின்றார் ஒரு இடத்தில். அது மிகவும் பொருந்தும் இதற்கு. அந்த தீப்பந்தம் என்பதுதான் எங்களுடைய குரு. நாங்கள் ஒரு பொருளை காண வேண்டுமென்றால் தீப்பந்தத்தை அந்த பொருளுக்கும் எங்களுக்கும் இடையில் வைத்தால்தான் அந்த பொருள் எங்களுக்கு கண்ணுக்கு நன்றாக தெரியும். யோசித்து பாருங்கள். அந்த தீப்பந்தத்தை உங்களுக்கு பின்னால் வைத்து நீங்கள் நடுவில் நின்று கொண்டு அந்த பொருளை பார்த்தால் அந்த பொருள் உங்களுக்கு தெரியாதென்று பேராசிரியர் சொல்கின்றார். அங்கு என்ன தெரியும்? உங்களுடைய பிம்பம்தான் அந்த பொருளில் தெரியும். அந்த பொருள்தான் கடவுள். அந்த தீப்பந்தம்தான் எங்களுடைய குரு. நாங்கள் தீப்பந்தத்தை எங்களுக்கும் கடவுளுக்கும் இடையில் வைத்து எங்களுடைய பயிற்சிகளையும் எங்களுடைய முயற்சிகளையும் எங்களுடைய வேலைகளையும் செய்து கொண்டு போகும்போது தான் அந்த இறைவன் எங்களுக்கு ஒளி தருவார். ஆகவே அதை ஒரு உதாரண உபமானமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அருமையான உதாரண உபமானத்தை பேராசிரியர் அவர் கொடுத்திருக்கின்றார். ஆகவே இந்த அன்பருடைய கேள்விக்கு மாதா, பிதா, குரு, தெய்வம் என்று இலக்கியங்களில் கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே நாங்கள் அந்த குரு வழி மூலம்தான் இறைவனை அடைவது மிகவும் சாலச் சிறந்தது. அதுதான் இறைவனின் நியதியும். அதை நாங்கள் உணர்ந்தால் இந்த கேள்வி பிறக்காது என்று சொல்லி அவருடைய கேள்விகள் ரெண்டுக்கும் ஒரே அடியாக பதில் கொடுக்கின்றேன். இங்கு இன்னொரு அன்பர் கேட்டிருந்தார், ஐயா, சைவ சித்தாந்தத்தில் எழுப்பப்படும் கேள்விதான் இது. இரண்டு கேள்வி இருக்கின்றது எனக்கு. நாங்கள் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தை படித்து கொண்டு போகின்றோம். இதில் நாங்கள் ஆணவ மலத்தை பற்றி பெரும்பாலும் பேசிக்கொண்டே போகின்றோம். அனாதி கேவலத்தில் நாங்கள் ஆணவத்துடன் கட்டுண்டிருக்கின்றோம் என்று சொல்லுவீர்கள் வசனத்துக்கு வசனம். இந்த ஆணவ நிலையை நாங்கள் கட்டுண்டிருப்பதை அல்லது அந்த கட்டிலிருந்து விடுபடுவதை நாங்கள் எப்போதும் முற்றாக உணரலாம். அதை என்ன மாதிரி அறியலாம் என்று அந்த அன்பருக்கு ஒரு ஐயம். அது முதலாவது கேள்வி வைத்திருக்கின்றார். அதற்கு சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களே பேராசிரியர் சொன்னதின்படி பதிலாக அமைகின்றது. நாங்கள் இந்த ஆணவ மல கட்டிலிருந்து விடுபடுவோம் அல்லது எப்போது விடுபட்டிருக்கின்றோம் என்பதை நாங்கள் உணர வேண்டுமென்றால் எங்களுக்கு ஞான அறிவு இறைவனால் தரப்பட வேண்டும். அந்த அறிவை தருவதற்குத்தான் குரு அமைகின்றார். அந்த ஞான அறிவு இறைவன் எங்களுக்கு குரு மூலம் உணர்த்தும் போது தான் எங்களுக்கு எங்களுடைய ஆணவ கட்டு முடிந்து விட்டதா இருக்கின்றதா என்பதையெல்லாம் எங்களுக்கு உணரும் பக்குவம் எங்களுக்கு கிடைக்கும். ஆகவே அது ஞான குரு மூலம் அந்த அறிவு கிடைக்கும் போதுதான், அந்த நிலை கிடைக்கும் போதுதான் எங்களுக்கு எங்களுடைய ஆணவ மல இணைப்பின் தொடர்பு என்ன நிலையில் இருக்கென்பது தெரிய வரும் என்று சைவ சித்தாந்தத்தில் அது நிச்சயமாக அந்த விடயத்தில் சொல்லப்படுகின்றது. இந்த முதலாவது அன்பர் கண்ட சொன்ன பதிலும் அதற்கு அனுகூலமாக இரண்டாவது அன்பருடைய கேள்விக்கு அமைகின்றது. இதற்கு கூட சைவ சித்தாந்தத்தில் பேராசிரியர் ஒரு ஓமானம் சொல்கின்றார். நாங்கள் கனவு காணும் போது கனவில் எல்லாம் நாங்கள் நிஜமாகவே அனுபவிப்பது போல் இருக்கின்றது, இருக்கும். கனவு முடிந்து விழிப்புக்கு வந்தவுடன் தான் தெரியும் நாங்கள் கனவு கண்டமே தவிர அது உண்மையான விடயம் அல்ல என்று. அதேபோல்தான் நீங்கள் கேட்ட கேள்விக்குரிய பதில், இந்த ஆணவ மலத்தில் நாங்கள் இருக்கும் போது நாங்கள் விடுபட்ட மாதிரி இருந்தாலும் நனவு நிலைக்கு வந்தால்தான் நாங்கள் கண்டது கனவென்று தெரிவது போல, இந்த ஆணவ மலத்தை முழுமையாக நாங்கள் விட்டு விலத்தும் போது அது எங்களுடைய உணர்வு நிலைக்கு வர வேண்டுமென்றால் அது குரு அருள்தான். அந்த குரு அருளால்தான் எங்களுக்கு அது தெரியும். அந்த குருவை கொடுப்பதே பரம்பொருள்தான் என்பது உங்களுடைய முதலாவது கேள்விக்குரிய பதில். இரண்டாவது கேள்வி ஒன்றை வைத்திருந்தார். அது சிறிய கேள்வியாக இருந்தாலும் அதுவும் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களில் இருந்து வந்த கேள்விதான். அது என்னவென்றால், ஐயா, இவ்வளவு காலமும் நான் இந்த உலகமெல்லாம் உண்மை என்றெல்லாம் நம்பிக்கொண்டிருந்திருக்கின்றேன். அப்படி இருந்தும் சைவ சித்தாந்தம் அதை வலியுறுத்தி இருக்கின்றது. இருப்பினும் அந்த கேள்விதான் என்னுடைய மனதில் திரும்பவும், இந்த உலகம் என்பது செயற்கையா இயற்கையா? நல்ல கேள்வி. எல்லோரும் உலகம் இயற்கை என்றுதான் சாதாரண உலகியலில் நாங்கள் நினைத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களை நாங்கள் படித்து கொண்டு போகும் போதுதான் இந்த தனு கரண புவன போகம் இந்த நான்கு விடயங்களும் இறைவனால் மாயா சக்தியில் படைக்கப்பட்டதொன்றே தவிர அது இயற்கை அல்ல. ஏனென்றால் மாயையில் படைக்கப்பட்ட எல்லா விடயங்களும், அதான் இப்போது தத்துவங்கள் படித்து கொண்டு போகின்றோம், தோன்றி நின்று அழியக்கூடிய விடயங்கள். எந்தெந்த பொருட்கள் தோன்றி நின்று அழியுமோ அந்த விடயங்கள் முழுக்க செயற்கையானதே தவிர இயற்கையானதல்ல. ஆகவே அன்பர் உங்களுடைய இரண்டாவது கேள்விக்குரிய பதில் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தில் இருந்து உலகம் என்பது செயற்கை. உங்களுடைய கேள்விக்கும் பதில் கண்டோம். மூன்றாவது அன்பருடைய கேள்விக்கு வருகின்றேன். மூன்றாவது அன்பருடைய கேள்வி என்னவென்றால், மிகவும் முக்கியமான கேள்வி. அவர், திருவடிகளை ஏன் நாங்கள் பற்ற வேண்டும், வணங்க வேண்டும் என்று சைவ சித்தாந்தத்திலும் சரி வேதாந்தத்திலும் சரி சொல்லப்படுகின்றது, அதற்குரிய விளக்கம் ஏனையா? நான் கூட இதை முந்தியும் வேறு ஒரு சாதகர் வேறு முறையில் கேட்டிருந்தார். ஆனால் இந்த முறை அது முக்கியமாக அவர் சரியான விளக்கத்தை கேட்கின்றார். நாங்கள் கூட இறை வணக்கத்தில் இறைவனை பூசாத்தும் போதாக இருக்கலாம், அல்லாட்டி பூசிப்பதாகவும் இருக்கலாம். அவருடைய தலைக்கு பூ போடுவதா அல்லது உடலுக்கு பூ போடுவதா என்றுதான் போட்டு பழகி இருக்கின்றோம். ஏனென்றால் இறைவனை அந்த அப்படித்தான் நாங்கள் அணுக வேண்டும் என்று செய்து கொண்டிருக்கின்றோம் சரியையில் ஓ கிரியையில். ஆனால் திருவடிகளுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றார்கள் சைவ சித்தாந்தத்தில் என்று கூறுகின்றீர்கள், அதற்குரிய விளக்கம் என்ன? எங்களுடைய சங்கங்களிலும் பாபாஜியின் திருவடி வைக்கப்பட்டிருக்கின்றது பெரும்பாலான சங்கங்களில். என்னுடைய மலேசியா சங்கத்திலும் அதை பார்த்தேன், உங்களுடைய சங்கத்திலும் வீடியோவில் அந்த திருவடியை பார்த்தேன், பாபாஜி கோவிலிலும் பார்த்தேன். திருவடிக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருப்பது அதற்குரிய காரணம் என்னவோ என்று கேட்கின்றார். அதற்குரிய காரணம் என்னவென்றால், இந்த திருவடிகள் ரெண்டும் தான் ஞானா சக்தியும் கிரியா சக்தியும் என்று சைவ சித்தாந்தத்திலும் சரி கிரியா யோகத்திலும் சரி விளக்கப்பட்டிருக்கின்றது. இறைவனின் ரெண்டு முக்கியமான சக்திகளாகிய கிரியா சக்தியும் ஞானா சக்தியும் தான் அந்த ரெண்டு திருவடிகள். வலது கால் ஞானா சக்தியாகவும் திருவடி, இடது திருவடி கிரியா சக்தியாகவும் இறைவனுக்கு அமைந்திருக்கின்றது. அதே நேரம் எங்களுடைய ஆன்மா கூட இந்த ரெண்டு சக்தி மூன்று சக்திகளால் இயக்கப்படுகின்றது என்று தெரியும் உங்களுக்கு. ஒன்று இச்சா சக்தி, ஞானா சக்தி, கிரியா சக்தி. ஆகவே எங்களுடைய ஆன்மாவுக்கும் இந்த கிரியா சக்தியும் ஞானா சக்தியும் உண்டு. ஆகவே நாங்கள் எங்களை எங்களுடைய தலையை தான் கூடுதலாக திருவடியில் வைத்து வணங்குவோம். அதனுடைய கருத்து என்னவென்றால், அதனுடைய தாய்பெரியம் என்னவென்றால், எங்களுடைய கிரியா சக்தி ஞானா சக்தியை நாங்கள் இறைவனின் திருப்பாதத்தில் இருக்கும் கிரியா சக்தி ஞானா சக்தியுடன் பொருத்துகின்றோம் என்று சைவ சித்தாந்த பேராசிரியரும் அதை விளக்கியிருக்கின்றார். அதற்குரிய காரணம் என்ன? நாங்களும் இறைவனும், அதாவது பதியும் பசுவும் இயற்கையாகவே அனாதியாகவே உயிர் பொருட்கள். நாங்கள் இருவரும் வெவ்வேறாக இருந்தாலும் கூட எங்களுடைய நிலைகளில் இரண்டும் ஒரே விடயத்தை கொன்ற உயிர் பொருட்கள். ஆகவே எங்களுக்கும் ஞானாசக்தி கிரியாசக்தி இருக்கு, இறைவனுக்கும் ஞானாசக்தி கிரியாசக்தி இருக்கு. ஆகவே எங்களுடைய ஞானாசக்தி கிரியாசக்தி இறைவன் அறிவித்தால்தான் எங்களுக்கு தெரிய வரும் என்றபடியால், அந்த இறை அருளை அவருடைய திருவடி மூலம், அவருடைய திருவடியில் இருக்கும் கிரியா ஞானாசக்தி மூலம் எங்களுக்குள் எடுக்கின்றோம், அதை பொருத்துகின்றோம் என்பதுதான் திருவடியை விழுந்து வணங்குவதற்குரிய விளக்கம் என்று சைவ சித்தாந்தத்தில் கூறப்பட்டிருக்கின்றது. ஆகவே நீங்கள் சாதகர்கள் எல்லோரும் அதை மறந்துவிடக்கூடாது. எங்களுடைய வழிபாட்டிலும் சரி, எங்களுடைய சாதனையிலும் சரி, திருவடியைத்தான் நாங்கள் பெற்ற வேண்டும். இறுதியில் பாபாஜியின் அருள் மூலம் பரம்பொருளை, நாங்கள் பரம்பொருளின் திருவடியை பற்றுவதற்குத்தான் பாபாஜி எங்களை அதுவரை அழைத்து சென்று எங்களை அந்த நிலையில் விடப்போகின்றார். இந்த பிறப்பிலோ ஏதோ ஒரு பிறப்பில் அந்த ஆன்ம ஈடேற்றத்தை அடைவதற்கு. ஆகவே அந்தளவு முக்கியமானது திருவடி. அதைவிட எங்களுக்கு தெரியும் ஆன்மாவின் நிலைகள், ஆன்மா என்ன மாதிரி தொழிற்படுகின்றதென்று. ஆன்மா படிப்படியாகத்தான் அறியும், ஆன்மா இறைவன் அறிவித்தால்தான் அறியும். அப்படி பல விடயங்கள் இறை அறிவித்தால்தான் ஆன்மாவால் அதை பெற்ற முடியும் என்று நாங்கள் சைவ சித்தாந்தத்தில் படித்திருக்கின்றோம். அந்த முறைப்படி கூட நீங்கள் பார்த்தால் கூட எல்லாம் பரம்பொருளிலிருந்து தான் வருகின்றது, வர வேண்டும். அதை உணர்ந்து நாங்கள் திருவடிகளை வணங்க வேண்டும் என்று இந்த அன்பருக்கு சொல்கின்றேன். ஆகவே இறைவன் பேரறிவாளனாயிருக்கின்றான், நாங்கள் சிற்றறிவில் இருக்கின்றோம். இறைவன் வியாபகமாக இருக்கின்றான், நாங்கள் வியாபிகளாக இருக்கின்றோம். இறைவன் எல்லாம் அறிந்தவனாக இருக்கின்றான், நாங்கள் படிப்படியாக அறியும் நிலையில்தான் இருக்கின்றோம். அப்படி பல கருத்துக்களும் இறைவன் எல்லைக்குள் இல்லாதவன், நாங்கள் எல்லைக்குள் இருக்கின்றோம் என்று பல கருத்துக்களும் நாங்கள் சைவ சித்தாந்தத்தில் படித்திருக்கின்றோம். அந்த கருத்துக்கு இணையாகத்தான் இந்த திருவடி வணக்கங்களும் திருவடியை பற்றுதலும் அமைந்திருக்கின்றதென்று இந்த அன்பருக்கு அவருடைய கேள்விக்கு இப்போது பதில் தருகின்றேன். அதே அன்பர் இன்னொரு கேள்வியை வைத்திருக்கின்றார். மூன்று அன்பர்கள் தான் கேள்வி அனுப்பியிருந்தார்கள். அது கருத்து மாத்திரம்தான் அவர் கேட்டிருக்கின்றார். அதுவும் எங்களுடைய சைவ சித்தாந்தம் கிரியா யோகத்தில் நாங்கள் பாவித்த ரெண்டு சொற்களுக்குரிய வித்தியாசத்தை கேட்டிருக்கின்றார். தனக்கு அந்த சொற்களில் கொஞ்சம் குழப்பம் இருக்கின்றது என்றதுக்கு அந்த சொல் விளக்கத்தை மாத்திரம் கேட்டபடியால் அந்த சொல் விளக்கத்தையே கண்டுவிடுவோம். ஒன்று கேட்கின்றார், அத்வைதம் என்றால் என்னையா அந்த சொல்லுக்குரிய பொருள் என்று. சுருக்கமாக சொல்லப்போனால், கடவுளுக்கும் உயிருக்கும் உள்ள உறவை காட்டுவதுதான் அத்வைதம். அதுதான் அந்த அத்வைதம் என்றதற்கு சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்படும் கருத்து. மற்றது கேட்கின்றார், அத்து விதமும் அத்வைதமும் ஒன்றா என்பதுதான் அவருடைய கேள்வி. அத்து விதம் என்றும் ஒரு சொற்கள் பாவித்திருப்போம் எங்களுடைய சைவ சித்தாந்தத்தில். அத்து விதம் என்று சொன்னால் இறைவன் ஆன்மாக்களுடன் ஒன்றாய் வேறாய் உடனாய் இருக்கின்றார் என்று பார்த்திருக்கின்றோம். அந்த நிலையைத்தான் அத்து விதம் என்று சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்படுகின்றது. அத்வைதம் என்றால் கடவுளுக்கும் உயிருக்கும் இடையே உள்ள உறவை குறிக்கின்றது, நிலையை குறிக்கின்றது. ஆகவே இந்த அன்பருடைய அந்த சொல் விளக்கத்திற்கு அதை பதிலாக கண்டு அதற்கு மேலாக இன்றையான ஒரு கேள்வி எங்களுக்கு வந்த கேள்வியில் ஒன்று கடைசி கேள்வியாக பார்த்தோம். இந்த இச்சாசக்தி ஞானாசக்தி கிரியாசக்தியை பற்றிய கேள்வி அதில் திருவடியை பற்றி வந்திருந்தது. அந்த அன்பருடைய கேள்வி இன்றைக்கு வந்ததில் எனக்கு மிகவும் சந்தோஷம். ஏனென்றால் நாங்கள் இப்போது எங்களுடைய சாதனைக்கும் எங்களுடைய உலகியல் வாழ்க்கைக்கும் முக்கியமான சக்தி வழிபாட்டில் இருக்கின்றோம். இன்று 6வது நாள். ஆகவே இந்த சக்தி வழிபாடு கூட இந்த 3 சக்திகளுக்கும் செய்யப்படும் வழிபாடு. அதை யோகியார் அவர்களும் தன்னுடைய கூட்டங்களில் சொல்லியிருக்கின்றார். சத்சங்கங்களில் அதை விட சத்குரு கிரியா பாபாஜியும் தன்னுடைய புத்தகத்திலும் பிரசுரித்திருக்கின்றார். அதை விட உலகியல் முறையில் எல்லா அருளாளர்களாலும் சக்தி வழிபாடு மேம்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதற்கு மேலாக சிவ சக்தி தத்துவம் நிறைந்த சைவ சித்தாந்தத்தில் அது முழு பொருளாக காட்டப்படுகின்றது. ஆகவே அந்த சக்திக்கு வணக்கம் சொல்லி இப்படியான ஒரு கேள்வியை அந்த வழிபாட்டு தினத்தில் அதற்கு பாபாஜியின் அருளுடனும் பரம்பொருளின் அருளுடனும் அதற்கு விடை காண கிடைத்ததற்கு அவர்களுக்கும் நன்றி சொல்லி இந்த கேள்வி பதில் சத்சங்கத்தை இத்துடன் முடிவுக்கு கொண்டு வருகின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நமோம், ஓம் சிவாய நமோம். இப்போது இறைவன் ஐயா இணைப்பில் இருக்கின்றீர்கள். இறைவன் ஐயா, உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம். ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம்
சிவாய நமோ,
ஓம் சிவாய நமோ.
இன்றைய சத்சங்கங்கள் வழங்க போல் கேள்வி பதிலக்கூடிய சத்சங்கமாக சிறப்பாக இருந்தது. அதுவும் இன்றைய சத்சங்கத்தில் பல முக்கியமான கடிகளுக்கு சிறந்த விளக்கங்கள் தரப்பட்டது. எல்லா சாதாரணத்திலும் இதை தெளிவிக்க வேண்டும். அதற்கு இது மிகவும் சிறப்பான சுருக்கமான தெளிவை தரக்கூடிய விளக்கங்கள் தரப்பட்டது. அதில் முதலாவதாக அவருடைய முதலாவது சாதகருடைய கேள்வி வந்து, இருவரில் இல்லாமல் சைவ சித்தாந்தப்படி
உங்களுடைய
சைவ சித்தாந்தத்தின் படியும் கிரியா யோகத்தின் படியும் இறைவனை அடையாமல் தனியே சைவ சித்தாந்தத்தின் மூலம் இறைவனை அடையலாம் என்ற கேள்வி அவர் விவரமாக கேட்டிருந்தார். அதற்குரிய பதில் சுருக்கமாக, திருவரில் இல்லாமல் திருவரில் இல்லை என்பதை நீங்கள் பதிவாக ஒரு விளக்கியிருந்தது. குரு நம்மை குரு நம்மை நாடி வருவார் என்ற விவரமும், அதாவது சிறந்த ஒரு உதாரணத்தின் மூலம் விளக்கப்பட்டது. அந்த உதாரணம் தீப்பந்தை எடுத்து அதன் மூலம் சிறப்பாக விளக்கப்பட்டது. அடுத்து 2வது அன்பரின் கேள்வி ஆணவ மதத்தின் கட்டுப்பாட்டில் இருந்து விடுபடுதலை பற்றியது. ஆணவ மத கட்டு என்பது ஞான குருவுடன் தான் அந்த அறிவு கிடைக்கும் போதும் என்று தெளிவாக விளக்கப்பட்டது. அடுத்து குருவரன்தான், அதாவது பரம்பொருள்தான் என்பது அது மிகவும் சிறப்பாக அந்த கேள்விக்குரிய பதில் கிடைக்கப்பட்டது. அடுத்து 3வது அன்பரின் கேள்வி உலகம் இயற்கையாகவா செயற்கையாகவா என்ற பற்றியது. அதற்கும் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களில் விளக்கப்பட்டு உலகம் செயற்கைதான் என்பது சிறந்த பதில் தரப்பட்டது. அடுத்து கிரியாசக்தி ஞானசக்தி பற்றியதற்கும் சிறந்த விளக்கம் தரப்பட்டது. இறுதியாக அத்துவைதம் அத்திரிவத்துக்குரிய இந்த பொருள்கள் அத்துவைதம் என்றால் என்ன என்றதற்கும் அத்திரிதம் என்றால் என்ன என்பதற்குரிய விளக்கம் சிறப்பாக தரப்பட்டது. அதாவது அத்துவைதம் என்பது கடவுளுக்கும் உயிருக்கும் உள்ள உறவை காட்டுவதென்றும், அத்திரிதம் என்பது இறைவன் ஆன்மாக்கள் உடனாய் வேறாய் இருப்பதை காட்டுவதென்றும் அதற்குரிய விளக்கம் தரப்பட்டது. இன்றைய சத்சங்கம் பொதுவாக எல்லா கேள்விகளுக்கும் மிக சிறப்பாக இருந்தது. நன்றி. ஓம் கிரியா பாபாஜி நம ஓம். ஓம் சிவாய நம ஓம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோம். ஓம் சிவாய நம. நன்றி இளவனையா, உங்களுடைய சுருங்கிய கருத்திற்கு நன்றி. பாபாஜிக்கு பெரம்பொருளுக்கும் ஓம் கிரியா பாபாஜி நமோம். ஓம் சிவாய நம. இப்போது கார்த்திகேயன் ஐயா இணைப்பில் இருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா, உங்களுடைய கருத்துக்களுடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோம்.
ஓம் சிவாய நம.
ஓம் சிவாய நம.
சத்சங்கம் நல்ல சிறப்பான சத்சங்கம். நல்ல மாணவர்கள் நல்ல கேள்வி, அதுக்கு கிடைச்ச பதில் உங்களுக்கு ஒரு அளவுக்கு புரிஞ்சிருக்கலாம், புரியாமையே இருக்கலாம். அது இயல்புதான். அது உயிருடைய தன்மை, புரிஞ்சும் புரியாம இருக்கக்கூடியதுதான் உயிருடைய தன்மைன்னு வந்து சைவ சித்தாந்தத்துல தெளிவா சொல்லியிருக்காங்க. பிரச்சனையே இல்லை. மீண்டும் 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 அதை கடப்புறீங்க, ஒரு நாளைக்கு தெளிவு கிடைக்கும் தான் சொல்லியிருக்காங்களோ இல்லை. எடுத்தோன்னா தெளிவு கிடைக்கும். அவங்களும் சொல்லல, எந்த மகான்மார்களும் சொல்லல. அத மாதிரி எடுத்தோன்னா யாரும் தெளிவும் அடைய முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, பல திரவியா நம்ம தாண்டி தான் நம்ம வந்திருக்கோம். ஏதோ ஒரு விஷயத்துல பாபாஜி மூலமா ஒரு பயிற்சி கிடைச்சிருச்சு, அது ஒரு வெற்றி. ரெண்டாவது, இன்னொரு சப்போர்ட் தேவைப்படுது உங்களுக்கு. இருக்கு, அதுக்குத்தான் பாபாஜி இது நடத்துறாருன்னு நம்ம எடுத்துக்கணும். ஒழிய நாமளா ஏதோ ஒண்ணு நடத்த முடியுன்றத என்னவோ முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, சைவ சித்தாந்தத்தை பொறுத்தவரை நான் சொல்றேன், வேற எந்த விஷயமா இருந்தாலும் என்னால எடுத்துக்க முடியாது. சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுதுன்னா, அது அகப்பயிற்சி, இது புறப்பயிற்சி. ஏன்னு கேட்டீங்கன்னா, உங்க புறத்தை சுத்தம் பண்ணாத அகத்தை நீங்க சுத்தம் பண்ணவோ முடியாது. இந்த சைவ சித்தாந்தம் நிக்காம சொல்லுது, அகத்தை சுத்தம் பண்ணாத புறத்தை சுத்தம் பண்ண முடியும், புறத்தை சுத்தம் பண்ணாத அகத்தை நீங்க சுத்தம் பண்ண முடியும். அப்ப நீங்க அகத்தை சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, புறத்துல பல விஷயங்களை கண்ணால பாக்குறீங்க, செவியால கேக்குறீங்க, வாயால பேசுறீங்க, முக்கால நுகர்றீங்க, தொடர் உணர்வால அனுபவிக்கிறீங்க. அப்ப இது எல்லாம் பொய் சித்தத்துல பதியுது. அதுக்கு தடை போடத்தான் இந்த சைவ சித்தாந்த பயிற்சி வந்து மிகுதியான ஒரு பயிற்சி நமக்கு கொடுக்குது. நம்மள ஒரு வேலி போட்டு காட்டுது, நம்மள வந்து சரிப்படுத்துது. அப்பப்ப 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 நீங்க சரிப்படுத்திக்கீங்க. ஆனா இதுலயும் சூட்சமா இருக்குது சைவ சித்தாந்தம். நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க இந்த அளவுக்குதான் தெரிஞ்சுட்டு வரீங்க, போக போக பாத்தீங்கன்னா இதுலயே சூட்சம வழியும் போகும். அதுக்கு முன்னாடி நமக்கு சப்போர்ட்டா ரெண்டு விஷயம் கிடைச்சிருக்கனால இது ஒரு வெற்றி. நமக்கு பாபாஜியால கிடைச்ச ஒரு வெற்றி, அவரால் கிடைச்ச ஒரு அனுகிரகம் தான் நம்ம எடுத்துக்கணும். அப்படித்தான் அடியே சிறியே எனக்கு எதுவும் தெரியாது, நான் அப்படி எடுத்துக்கிட்டேன். யாரு நீங்க எப்படி உங்க பக்குவத்துக்கு எடுத்துக்கிறீங்களோ எடுத்துக்கலாம். அதை பத்தி நான் அடியே நான் அப்படி எடுத்துக்கிட்டேன். ஓம் கிரியா பாபாஜி நமோம். ஓம் சிவாய நம.
ஓம் கிரியா பாபாஜி நமோம். ஓம் சிவாய நம. நன்றி கார்த்திகேயன் ஐயா, அதான் உண்மை, அதுதான் உண்மை. நீங்கள் சொன்னது விடயங்கள் மிகவும் முக்கியமான விடயங்கள். சைவ சித்தாந்தத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற விடயங்கள் அதுதான் உண்மையும் கூட. அதை பாபாஜி இன்று இந்த சத்சங்கத்திற்கு மெருகூட்டுவதற்கு உங்கள் மூலமாக இறுதியில் கொண்டு சேர்த்திருக்கின்றார். நன்றி பாபாஜிக்கு. ஓம் கிரியா பாபாஜி நமோம். ஓம் சிவாய நம.